கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோமாக. ஆமென். இந்த இல்ல ஆராதனைக்காக தெரிந்து கொண்ட துதிப்பாடல் 281, வெறும் கையனாக போவேனோ என்கிறதான பாடல். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஹிம்சை இப்பொழுது பாடுவோம்.
கரையேறிவோம் மதண்டை நீர்க்கும்போது ரட்சகா, ஓதவாமல் பலனற்று வேட்கப்பட்டு போவேனோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா, வேறும் கையனாகவோமை கண்டு கொள்ளலாகுமோ, ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய், காலங்கழித்தோர நாளில் தூக்கி பார் நிர்பந்தமாய், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா, வேறும் கையனாகவோமை கண்டு கொள்ள ஆகுமோம், தேவரீர் கை தாங்கச் சற்றும் சாவு கஞ்சி கலங்கே, ஆயினோ நான் வேலன் காண ஊழைக்காமல் போயினேன், ஆத்மாவோன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா, வேறும் கையனாகவோமை கண்டு கொள்ள ஆகுமோம், வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே ஐயோ, மோசம் போய் விட்ட நன்மை அழுதாலும் வருமோம், ஆத்மாவோன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா, வேறும் கையனாக ஓமை கண்டு கொள்ளலாகுமோ.
இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்படப்போகிற வேத வசனம் சங்கீதம் 119 வசனம் 145. இப்பொழுது நாம் வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாசிக்கிறேன். 145 வசனம். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். வசனம் 146. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை இரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன். வசனம் 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். வசனம் 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். வசனம் 149. உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வசனம் 150. தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள். வசனம் 151. கர்த்தாவே, நீ சமீபமாயிருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. வசனம் 152. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். வசனம் 153. என் உபத்திரவத்தையும் பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். வசனம் 154. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். வசனம் 155. இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். வசனம் 156. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். வசனம் 157. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். வசனம் 158. இந்த வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாயிருந்தது. வசனம் 159. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். வசனம் 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். வசனம் 161. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. 162 வசனம். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். 163. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். 164. உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரே நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 165. இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. 166. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். வசனம் 167. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். வசனம் 168. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. வசனம் 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். வசனம் 170. என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். 171. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உமது துதியை பிரதாபப்படுத்தும். வசனம் 172. உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். வசனம் 173. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. வசனம் 174. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. வசனம் 175. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. வசனம் 176. 176. காணாமல் போன ஆட்டை போல வழித்தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன் என்பதே. ஆமேன். இதோடு இந்த 119 அதிகாரம் 176 வசனத்தோடு நிறைவடைகிறது. அருமையான வசனங்கள். இப்பொழுது நாம் கொஞ்சம் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். வசனம் 145 மேலாக கோப் என்று வருகிறது. எபிரேய நெடுங்கணக்கின் 19 எழுத்து கோப் அப்படின்னு சொன்னால் கேஓ கோபிஹெச் அப்படின்னு வருது, கோப் இங்கிலீஷில். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா QOF அப்படின்னு வருது. எது சரியானது அப்படின்னு தெரியல, ஆனால் அதனுடைய ஆங்கில அர்த்தம் வெயிட்டிங் இன் ஹோப் அப்படின்னு வருது. நம்பிக்கையோடு காத்திருத்தல் என்று பொருள், நம்பிக்கையோடு காத்திருத்தல் என்று பொருள். இதில் 145 வசனத்தில், முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், நம்முடைய பிரமாணங்களை கை கொள்வேன். கண்டிப்பாக நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். இதில் 147, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இந்த சங்கீதக்காரன் அதிகாலையில் எழுகிறதான ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார், ஆனாலும் சொல்கிறார் நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். நம் காத்திருக்கப்படும்பொழுது தான் வசனம் நமக்கு கிடைக்கும். 148, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அவர் ஒருவேளை அலாரம் வச்சு தூங்குறாரா, அலாரம் இல்லாமல் தூங்குறாரா அப்படின்னு தெரியாது, ஆனாலும் ஒரு அதிகாலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கலாம் என்று நினைக்கப்படும் பொழுது அதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் விழித்து கொள்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழிகள் விழித்து கொள்கிறது தேவனை தேடுவதற்காக, வசனத்தை தியானிப்பதற்காக. அப்படியே அப்படிப்பட்ட அனுபவம் நம்மில் அநேகர்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக 153 வசனத்திற்கு மேலே ரேஷ் என்று வருகிறது. ரேஷ், REESH, ரேஷ், எபிரேய நெடுங்கணக்கின் 20வது எழுத்து. காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூத் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் தேவனுடைய வார்த்தையானது சத்தியமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது மெய்யாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு 153, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். உபத்திரம் என்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிற அப்படின்னால இந்த 119 சங்கீதம் தாவீது தான் எழுதியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உடைய வேதத்தை மறவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். இந்த அதிகாரத்தில் 160 வசனத்தில், உடைய வசனம் சமூலமும் சத்தியம், உடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்ற அருமையான ஒரு வரிகளை போட்டு இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அவர் போட்ட வரியை விட இதை மொழிபெயர்த்தார் பாருங்கள், சிகன் பால் கையர். அதனுடைய மொழிபெயர்ப்பு மிக அழகாக இருக்குது. இப்படி வசனம் சமூலம், சமூலம் என்றால் பிகினிங், ஆரம்பம். ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய வசனமானது சத்தியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்று குறிப்பிடுகிறார். 21வது எபிரேய நெடுங்கனுக்கு ஷீன் என்கிறதான வார்த்தை, SHIN, ஷீன் என்றதான வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்ன என்று பார்த்தால், ஷீன் என்று சொன்னால் லவ்விங் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், தேவனுடைய கட்டளைக்கு அல்லது அறிவுரைக்கு. அதை அவர் அறிவுரை சொல்லப்படும் போது நாம் அதை நேசிக்கணும் என்று பொருள்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்கள், மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். இவருடைய மகிழ்ச்சி ஒரு கம்பேரிசன் பண்ணுறாரு, ஒரு ஒப்பீடு பண்ணுறாரு. அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் உமது வேதமே எனக்கு நலம் என்று அவர் குறிப்பிடுறார் பாருங்கள். அதுபோல் மிகுந்த கொள்ளை உடைமை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின்படி மகிழ்கிறேன். கொள்ளையுடைமை என்கிற வார்த்தை தாவீது பயன்படுத்துவது. அவர் கொள்ளை அடிக்க சென்றிருக்கிறார். அதனால் இந்த அதிகாரம் தாவீது எழுதியிருக்கலாம் என்று நான் சில வசனத்தை வைத்து கெஸ் பண்ணுகிறேன். நம்முடைய மகிழ்ச்சி அப்படி தான் இருக்க வேண்டும். ஒரு பெரிய தொகை, ஒரு 10 லட்சம் RM நமக்கு கிடைக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். 1,000,000 RM கிடைக்கிறத போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல் இந்த பைபிளை படிக்கும்பொழுது நமக்கு சந்தோஷம் வரணும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் 164, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உமை துதிக்கிறேன். ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன் என்று சொல்கிறார். தானியல் 3 முறை துதிக்கிறார், ஆனால் தாவீது 7 முறை துதிக்கிறார். தாவீது தான் இது கடைசியில், தாவீது மேலேயே எனக்கு நம்பிக்கை வருது. சொல்கிறார், 7 தரம் உமை, உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். 165, இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் கிடையாது. மிகுந்த சமாதானம். உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை நேசிக்க வேண்டும். யார் வேத வசனத்தை நேசிக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம். நாமும் அப்படியாக இருப்போம். 169 வசனத்திற்கு மேலே தௌ என்ற வார்த்தை இருக்குது. தௌ தௌ எபிரேய நெடுங்கள் கணக்கின் 22 எழுத்து தௌ, TAV, த ஜாய் ஆஃப் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்று இதில் குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரம் ஒரு அருமையான, ஒரு பரிபூர்ணமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிகாரத்தை எழுதுறது என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு எபிரேய ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் 22 எழுத்தை வைத்து அதில் ஒவ்வொன்றும் 8 வசனத்தை வைத்து அவர் முடிக்கிறார் என்று சொன்னால் இந்த சாதாரணமான சங்கீதம் கிடையாது. மிக ஒரு அருமையான, வேதத்தை நேசிக்கிறவர் எழுதின ஒரு சங்கீதம். இந்த 22 நெடுங்கணக்கினுடைய வசனத்தில் 171, உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரசாபப்படுத்தும் என்று சொல்கிறார். இந்த தேவனை துதிப்பது இது எல்லாவற்றையும் அவர் தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே வரார். 72 172 பாருங்களேன், உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், அதனால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நீதியுள்ள வார்த்தைகளை இவருடைய நாவு, இவருடைய உதடுகள், ஒன்று உதடுகள் துதியை பிரசாபப்படுத்தும் என்று சொல்கிறாரு. நாவு உடைய வசனத்தை விவரிக்கும் என்று குறிப்பிடுகிறாரு. அதுக்கப்புறம் 174, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் இதை பார்த்து கொண்டே வருவோம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே வரப்படும் போது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். ஆக வேதத்தை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்ல 175, என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாயத்தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. ஆத்துமா பிழைத்திருக்கணும் என்று சொல்கிறாரு. என் ஆத்துமா பிழைத்திருக்கிற வரையில், உயிரோடு இருக்கிற வரையில் உம்மை துதிப்பேன் என்று குறிப்பிடு. கடைசியாக ஒரு குழு ஒன்று வைக்கிறார் இந்த சங்கீதக்காரன், ஒரு குழு ஒன்று நமக்கு வைக்கிறாரு. அந்த குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இப்பொழுது ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால நடந்து கொண்டே வந்தேன். 1 கிலோமீட்டர் நடந்து கொண்டே வருகிறேன். வரப்படும் போது 119 சங்கீதம் யார் எழுதியிருப்பாங்க என்று நான் யோசிக்கப்படும் போது எனக்கு ஒரு குழு ஒன்று கிடைச்சது. என்ன தெரியுமா? 176 வசனம் தான். அந்த குழு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆடு. இப்போ ஆட்டை பற்றி எழுதுறாருன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அது இட் மஸ்ட் பி டேவிட் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உற்சாக வார்த்தை வந்தது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்று சொல்கிறார். நானும் புல்லுள்ள இடங்களில் அமர்ந்து கொண்டு தான் இந்த காரியத்தை ரெக்கார்டிங் செய்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக சுகமாக இருக்குது. சென்னையிலேருந்து வெளியே வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறேன். என்னை சுற்றிலும் ஒரு மனுஷங்க கூட கிடையாது, நான் மட்டும்தான் உட்காந்துருக்குறேன். ஒரு மனுஷங்க கூட கிடையாது, ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது, நான் மட்டும்தான் தனிமையாக உட்காந்துருக்கேன். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டபடி தாவீது ராஜா இந்த 119 சங்கீதம் ஒரு குழு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆடு போல வழித்தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன் என்று சொல்கிறார். இப்போது அவர் சொல்கிறார், நான் வழித்தப்பி போனேன். 119 சங்கீதத்தினுடைய கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆட்டை போல வழித்தப்பினேன் என்று அவர் அழகாக குறிப்பிடுகிறார். முதல் வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் என்று சொன்னால் அவருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். கடைசி வார்த்தையில் காணாமல் போன அட்டை போல வழித்தப்பி போனேன் அப்படி என்று சொல்கிறார். ஒருவேளை காணாமல் போன ஆடு எப்படி வழித்தப்பி போகுமோ, ஒருவேளை நீயோ அல்லது நானோ அல்லது நம்முடைய சபையை சேர்ந்த விசுவாசிகளோ யாராவது காணாமல் போய் ஆட்டை போல ஒன்று மறியாமல் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லி ஆட்டை போல ஒருவேளை வழித்தப்பி போயிருப்பார்கள் என்று சொன்னால் அவர் குறிப்பிடுகிறார், உமது அடியனை தேடுவீராக. அவர் தன்னை சொல்லவில்லை, காணாமல் போன ஆட்டை சொல்கிறார், உமது அடியனை தேடுவீராக. எப்பொழுதுமே தாவீது ஆட்டோடு ஒரு உறவு வைத்திருக்கிறார். இந்த ஆடு என்ன செய்தது என்று கேட்பார். அவர் ஆட்டின் மீது அதிகமான பிரியமுடையவர். இப்பொழுது குறிப்பிடுகிறார், உமது அடியனை தேடுவீராக என்று சொல்கிறார். சும்மா விட்டுவிட வேண்டாம், தெரியாமல் நான் வழித்தப்பிட்டேன், அக்கறை பார்க்கப்படும்போது மிக இன்பமாக இருந்தது, பச்சை பசேலண்டு இருந்தது. அதனாலே நான் வழி தப்பி போய்விட்டேன், என்னை தேடி கண்டுபிடிங்க என்று ஒரு ஆட்டை போல இயங்குகிறார். உமது கற்பனைகளை மறவேன் முடிக்கப்படும் போது வேதம் என்று ஆரம்பித்து கற்பனையில் முடிக்கிறார். இந்த அதிகாரம் மிக அருமையான அதிகாரம். தேவனை கத்துதாமே இந்த வசனங்களை தியானிக்கும்படியாக படிக்கும்படியாக கிருபை செய்த எனக்கும் உங்களுக்கும் தேவனை கத்த மிக பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக. ஆமேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, இயேசு ராஜா, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனை கர்த்தர் இன்றைக்கு இந்த 119 சங்கீதத்தை முடிக்கும்படியாக கிருபை செய்திரே. உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடாக்குடி ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக கிருபை செய்திரே ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே, உங்கள் கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த காரியத்தை நாங்கள் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த சங்கீதத்தை படிக்கும்படியாக தியானிக்கும்படியாக கிருபை செய்திரே. உங்கள் கொடாக்குடி ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் என்றென்றைக்கும் உம்மை தொழுது கொண்டே இருக்கும்படியாக கிருபை செய்யும். இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மரிப்பதற்குள்ளாக எப்பொழுதுமே நாங்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய உதடுகள் எங்கள் நாவு உம்மை என்றென்றைக்கும் துதிப்பதாக என்று சங்கீதக்காரன் பதிவு செய்கிறாரே. உமது நீதி நியாயங்கள் நிமித்தமாக ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டவரே. அவர் ஒரு ராஜாவாக இருந்து கூட தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய வசனத்தை தியானிப்பதிலேயும் உம்மை துதிப்பதிலேயும் அவருக்கு இருக்கிறதான அந்த எண்ணம், அவர் அந்த எண்ணத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பார்த்து கற்றுக்கொள்கிறோம், ஒரு ராஜாவுக்கு இருக்கிறதான ஒரு பெருந்தன்மையான ஒரு உறவு, தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு எவ்வளவு பெரிய உறவு என்பதை நாங்கள் புரிந்து, அதே விதமாக எங்களை ராஜாக்களும் ஆசாரலமாக இருக்கிறீர் ஆண்டவருடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக்கொண்டு ரட்சிப்பை கொடுத்து எங்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக மாற்றினீரே. உங்கள் கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிற இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவமாகிய சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ரா பகலாக தெய்வ தூதர்கள் ஆண்டவரே உம்மை தொழுது கொண்டு இருக்கிற 4 ஜீவன்களும் உம்மை துதித்து கொண்டு போற்றி கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் இந்த காலை நேரத்தில் இந்த இரவு நேரத்தில் இந்த ஃபேமிலி ஆல்டரில் ஜெபிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீரே. மொக்கடாகுடி சோத்திரம் 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 சோத்திரம். நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டபடியாக ஆண்டவரே, குழி இறங்குவர்களாலே அவருக்கு என்ன பலன் உண்டு என்று சொல்லப்பட்டபடி இந்த ஜீவன் இருக்கிற வரையில் உம்மை துதிக்கும்படியாக செய்யும் ஆண்டவரே. அநேக 1000 பொன் வெள்ளியை பார்க்கலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அழிந்து போகிற பொன்னும் வெள்ளியும் என்னிடத்திலே இல்லை, நசனாகி இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று பேதுரு சொல்வது போல் ஆண்டவரே, பொன்னும் வெள்ளியும் அல்ல, அதைவிட விலையேற பெற்றது உம்முடைய நாமமாக இருக்கிறது, உம்முடைய வேதமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த வேதத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக படிக்கும்படியாக கிருபை செய்திரே. நம்ம கொடாகொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வேதத்தை படிக்கிறதான உணர்வை கட்டளையிடுவீராக, இந்த உணர்வை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. காலை மதியம் இரவு 3 வேளையும் நாம் சாப்பிட வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிறதான உணர்வு ஏற்படுகிறது ஆண்டவரே. தூங்கி எழுந்த உடனே ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு டீ குடிக்கணும் என்கிற உணர்வு எங்களுக்குள்ளே, ஒரு எலும்பு தேத்தாரே குடிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதுபோல் உடைய வேதத்தை படிக்க வேண்டும் என்ற உணர்வை தருவீராக ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து முழங்கார் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும் என்கிறதான உணர்வை தருவீராக. இந்த ஃபேமிலி ஆல்டரில் நாங்கள் ஜெபித்தாலும் கூட ஆனவரே அது போதாது ஆண்டவரே, அது மிக குறைவான ஒரு அரை மணி நேரம், அது உண்மையிலே உமக்கு அது போதாது ஆண்டவரே. ஆண்டவரே அதை விடுத்து தனித்தனியாக தனிப்பட்ட ஜீவியத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டோம் செய்து முடித்து விட்டோம் என்கிறதான பெருமை எங்களுக்குள்ளே வராதபடிக்கு ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி விடுவோம் என்று எனக்கு அது தோன்றவில்லை ஆண்டவரே. இருந்தாலும் கூட ஒரு அரை மணி நேரமாக ஜெபிக்க முடியாத ஒரு கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. இதை ஒரு ஆரம்பமாக நினைத்து கொண்டு ஒரு பிகினிங்காக வைத்து கொண்டு தொடர்ந்து இன்னும் அதிக அதிகமாக வேதத்தை படிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் முழங்கார் படியிடவும் ஜெபிக்கவும் 10 நிமிடம் 20 நிமிடம் 30 நிமிடம் 40 நிமிடம் 50 நிமிடம் 60 நிமிடம் என்று சொல்லி அதிகமாக ஜெப நேரத்தை அதிகப்படுத்தும்படியாக கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆனாலும் இதற்கு எங்களை உந்துதலாக இருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. கிருபை செய்தீர். உங்கள் கொடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாம் நடத்தும்படியான ஒரு கிருபை கொடுத்த தேவனே, உங்கள் கொடாகு நீரே எங்களை இதை நடத்தும்படியாக செய்தீர் ஆண்டவரே. இது எல்லாமே உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. எதுவுமே நாங்கள் சுயமாக செய்ய முடியாது, எல்லாவற்றையும் நீர் செய்கிற என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதையெல்லாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீர் செய்கிற என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறீரே. இந்த மெய்யான இயேசுவை வழிநடத்தி கொண்டு இருக்கிறீரே. உங்கள் கொடாகுடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. என்றென்றைக்கும் உண்மை விட்டு பிரியாத ஒரு நல்ல பங்கை எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. மார்த்தாலை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு, மார்த்தாலே மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விடுபடாத தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார் ஆண்டவரே. அதுபோல் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடிக்கு, அவருடைய பிள்ளைகளை குறித்து, அவருடைய திருமணத்தை குறித்து, படிப்பை குறித்து, அவருடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து நாங்கள் எதை குறித்தும் யோசிக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் அமருகிறோம் ஆண்டவரே. உடைய பாதப்படியில் அமர்ந்து கொண்டு என் தேவனாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதப்படியில் அமர்ந்து கொண்டு தான் ஆண்டவரே மரியாதை பார்க்கிறோம் ஆண்டவரே. பாதத்தை தொட்டுக்கொண்டு நினைத்தால் என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விலையேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை ஆண்டவரே உடைய பாதங்களிலே ஊற்றினால் என்று பார்க்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய பாதத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேற பெற்ற ஒரே ஒரு பொருள் நலதமாக இருந்தது, நலத தைலமாக இருந்தது. அதையும் இயேசுவுடைய பாதத்திற்கு ஒப்புக் கொடுத்தாலே அதுபோல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த உம்மிடத்திலே நாங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பதை விட உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி, வெளியேறப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உதவி செய்யும் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியே உதவி செய்யும் ஆண்டவர். எந்த துறையில் வேலைக்கு செல்வது என்பதை யோசிக்காதபடிக்கு என் தேவனை கர்த்தருக்கு என் வாழ்நாளை ஒப்புக் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான உணர்வை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்நாள் எல்லாம் உமக்கு ஊழியம் செய்தாலும் கூட ஆண்டவரே அது நாங்கள் உமக்கு செய்த ஒரு சதவீதத்திற்கு கூட ஒப்புறாத ஒப்பிட முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பேற்பட்டது அந்த ஊழிய பாதையை இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும்படியாக, இந்த வாலிப பெண்கள் தெரிந்து கொள்ளும்படியாக, வாலிபர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யும். ஆண்டவரே பாட்டின் மூலமாக, ஆண்டவரே இசைக்கருவிகள் வாசிப்பதன் மூலமாக இவர்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். இன்னும் தங்களுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கும்படியாக முழு நேர பிரீச்சராக வரும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இந்த கஜாங் உத்தம சபையில் யாராவது ஒரு முழு நேர ஊழியன் வரும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பிரீச்சராகும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த உள்ளத்தில் ஏவீராக ஆண்டவரே தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள், பலப்படுத்துங்க. காணாமல் போன ஆட்டை போல யாராவது வழி தப்பி இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே தேவனை கர்த்தரை தேடி கொண்டு வருவீராக. அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே அல்லேலூயா எந்த ஒரு மிருகத்திற்கோ பலியாகாத, கரடிக்கோ சிங்கத்திற்கோ ஓனைக்கோ பலியாகாத படிக்க என் தேவனை கர்த்தர் தாவீதை போல மீட்டு கொண்டு வருவாராக. ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் இந்த ஆடுகளை கொல்ல வந்தது நான் அவைகளை அவையின் வாய் நின்று நான் ரட்சித்தேன் என்று தாவீது சொல்கிறான். அதுபோல என் தேவனை கர்த்தர் எங்களை அப்படியாக ரட்சித்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது சிங்கமோ எப்பொழுது கரடியோ இந்த ஆடுகளை ரட்சிக்கப்பட்ட ஆடுகளை பிடிக்குமோ எங்களுக்கு தெரியாது ஆண்டவர். தேவனை கர்த்தர் மீட்டுக்கொள்வீராக, மீட்டுக்கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்முடைய கிருபையில் வாழும்படியாக, உம்முடைய இரக்கத்தில் வாழும்படியாக, உம்முடைய அன்பில் வாழும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதத்தில் வாழும்படியாக, உம்முடைய வழிநடத்தில் வாழும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். வீணான காரியத்தை நாங்கள் நினைக்காதபடிக்கு, யோசிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதன்படியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உணவும் உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சில அதை இச்சித்து விசுவாசி விட்டு வழுவி தங்கள் அநேக வேதனைகளாலே குத்தி கொள்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே அவர்களை விட்டு ஓடு என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ரட்சிப்பை மிக உயர்ந்தது எதுவும் இல்லையே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதியும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்யும் ஆண்டவரே. இந்த இல்ல ஆராதனை, இந்த ஃபேமிலி ஆல்டரில் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் உண்டாகும்படியாக செய்யும். இம்மட்டுமாக கொரோனா வியாதியிலிருந்து பாதுகாத்திரே உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லாம் வியாதியிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் உமக்கு முன்பாக கொள்ளை பொருளாக இருக்கும்படியாக செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வாத பாதையிலே செல்லும்படியாக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். அதுபோல் ஆத்மா முதலாவது வாழட்டும் ஆண்டவரே, இந்த ஆத்மா வாழட்டும், ஆவி ஆத்மா வாழ, அதன் பிற்பாடு சரீரம் வாழட்டும் ஆண்டவரே. ஆத்மா அழிந்து போகிற ஆத்மா ஆண்டவரே, அல்லது ரட்சிக்கப்பட போகிற ஆத்மா என்று நினைத்து பார்க்கிறோம். அப்படியாக இந்த ஆத்மாவுக்காக அதிக உணவை அளிக்கத்தக்கதாக, ஆவிக்குரிய உணவை அளிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க, ஆசீர்வாதிங்க, பாதுகாத்துக்கொள். ஒவ்வொரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதுகாத்துக் கொள்வீராக. என் தேவனை கத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அகரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். லேலுயா.